అభ్యాస యోగయుక్తేన శేషసా నాన్యగామిన పరమం పురుషం దివ్యం జాతి పార్థాను చింతయన్. అయం అష్టమో శ్లోక భగవద్గీతాసు అష్టమే అధ్యాయే. ఇట పూర్వం సప్తమే అధ్యాయే భగవత సప్త పదార్థ జ్ఞానేన మనుష్య భగవత్ స్వాయుజ్యం ప్రాప్నోతి ఇత్యుక్తవాన్. శ్రుత్వా కేటే పదార్థాః కిం తద్ బ్రహ్మ కిమధ్యాత్మం అధిభూతం కిం అధిదైవం కిం అధియజ్ఞః కః అనంతరం కర్మ కిం ఇత్యాది అర్జునేన పృష్టమాసీత్. క్రమేణ భగవతా తయోః సమాధానముక్తం. శుద్ధం బ్రహ్మైవ అధ్యాత్మం బ్రహ్మేతి. అనంతరం కర్మ ఇది యజ్ఞదాన హోమాదికం కర్మ. ప్రత్యేగాత్మ ఏవ అధ్యాత్మస్వరూపం ఇత్యాది రీత్యా ఉక్త్వా అంతకాలేవ మామేవ స్మరన్ యః శరీరం త్యజతి సః మద్భావం ప్రాప్నోతి. అయం మద్విషయ ఏవ ఇతి నరీమః కింతు యం యం భావం స్మరన్ శరీరం త్యజతి సః తద్భావం ఆప్నోతి. అతః అంతకాలే మదీయ భావన ఆవశ్యకీ ఇతి కృత్వా తదర్థం అధునా ఏవ సర్వదా సర్వకాలేన భగవచ్చింతనం కర్తవ్యం ఇది ఉక్తమస్తి. తస్మాత్ సర్వేషు కాలేషు మామనుస్మర యుధ్యచ యుధ్యచ అయితే స్వధర్మం కురు ఇత్యపి ఉక్తం. మయ్యర్పిత మనోబుద్ధి మామేవ ఏష్యసి మామేవ ప్రాప్నోతి ఇది ప్రాప్నోషి ఇత్యుక్తమస్తి. అస్మిన్ విషయే సంశయో నాస్తి ఇత్యపి ఉక్తమస్తి. తదనంతరం ఏదాశరీత్యా భవితుం అర్హతివ సర్వదా భవంతం చింతయితుం శక్యతేవ ఇది సందేహే జాతే ఏతత్ సర్వం అవశ్యం భవిష్యతి ఇది తస్య ఉపాయ వచ్చతే అభ్యాస యోగ యుక్తేన. అభ్యాస ఏవ యోగ అభ్యాస యోగ అభ్యాసేన యోగ ఇది నా అభ్యాస ఏవ యోగ అభ్యాస యోగ యుక్తేన చేతస నాన్యగామిన అన్యగామి యథా నభవతి తాదృశ చేతస పరమం పురుషం దివ్యం చింతయన్. హే పార్థ యాతి కథం యాతి ఇది మామేవ ఏషసి ఇత్యుక్తం. కథం యాతి ఇత్యస్య సమాధానముక్తం ఇత్థం యాతి అభ్యాస యోగయుక్తేన యది నాన్యగామిన చేతస పరమం పురుషం దివ్యం సర్వదా అనుచింతయన్ పరమం పురుషం యాతి ఇత్యన్వయః. అస్య భాష్యభాగ అధునా అస్మాభిః ద్రష్టవ్యః. ఎట్టావద శ్లోకం. ఏழు పదార్థங்களை அறிந்தால் அவன் என்னிடத்துல வந்து சேருவான்னு சொன்னதுமே அந்த ஏழு பதார்த்தங்கள் என்ன என்று அர்ஜுனன் கேட்க அதுக்கு அந்த ஏழுக்கும் சமாதானம் சொல்லிவிட்டார். சுத்தம் பிரம்மதான் அக்ஷரம்ங்கிற ஸ்வரூபம் அத பிரம்மம். அத்யாத்மமாக பிரத்யேகாத்மஸ்வரூபமாக இருக்கு. அதிதைத்தமாக ஹிரண்ய கர்ப்ப வடிவமாக சூரிய மண்டலத்தில் இருக்கு. அதியஜமாக நானாகவே இருக்கேன். கர்மா என்கிறது யஜ்யம் தானம் ஹோமம் இப்படிப்பட்டதான கர்மாக்கள். எதனால மறுபடியும் மறுபடியும் பூலோகத்தில் மனுஷியால் உண்டாகிறாளோ அப்படிப்பட்டதான கர்மா அப்படின்னு சொல்லி லோகத்தில் என்னென்ன உற்பத்தியான பதார்த்தங்கள் எல்லாமே இருக்கு எல்லாம் பரமா பகவான் தான் அப்படிங்கிறது சமாதானம் சொல்லிவிட்டார். கடைசியில் ஏழாவது கேள்விக்கு என்னையார் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பாளோ அவ என்னையே வந்து அடைவா பிராணனை என்னை நினைச்சுட்டே பிராணனை விடுறவா என்னிடத்துக்கு வந்து சேருவான்னு சொல்லி இது என்னுடைய என்ன நினைச்சுட்டு தான் என்ன சேருவாங்கிறது இல்லை. சாதாரணமாகவே எல்லோரும் எதை நினைச்சு சரீரத்தை தியாகம் பண்ணுறாளோ பிராணத்தியாகம் பண்ணுறாளோ அவளுக்கு அந்த பாவமானது கிடைக்கிறது. ஏன்னா சதா தத்பாவ பாவிகா அதையே நினைக்க நினைத்து அந்த மனசை அப்படியே ஆனத்தினால அப்படியே ஆயிடும் அப்படின்னு சொன்னார். அப்ப மரண காலத்துல தங்களை நினைக்கிறதுன்னு எப்பொழுதும் நினைச்சிருந்தே இருக்கணும்னு சொல்றேட அது முடியுமா வாழ்க்கையில சம்சாரத்துல இருக்கும் பொழுது இவையெல்லாம் முடியுமா அது எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா கடைசி காலத்துல உங்களுடைய நினைப்பு எங்களுக்கு வரும்படி நாங்க எப்படி பண்ணி கொள்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றார் அபியாச யோக யுக்தேனா. அபியாசம்தான் யோகம் வேற ஒரு யோகம் இல்லை. அபியாசம் மறுபடியும் மறுபடியும் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்டதான யோகத்தோட கூடினதான மனதனால் அபியாச யோகயுக்தேன மனசா சேததா அது இதையும் தியானம் பண்றேன் இன்னொன்றும் பண்றேன்னு சொல்லப்படாது. நான் அந்யகாமினா, அந்யகாமியா இருக்கப்படாது. அப்படிப்பட்டதான யோகத்தினால என்ன தியானம் பண்ணிட்டு இருந்தேடையானால் பார்த்தம்மா மனுசிந்தையன்னு பரமம் புருஷம் திவ்யம் யாதி, திவ்யமான பரம புருஷனை அடைவீர்கள். ஆகையால் பகவான அடைவதற்கு வழி என்ன, எப்பொழுதும் அபியாசத்தை பண்ணி கொண்டிருக்கணும். அபியாசமே யோகம். அந்த அபியாச யோகத்தினால் மனசானது வேற எங்கேயும் செல்லாமல் பகவானையே தியானம் பண்ணி கொண்டிருந்தோமே ஆனால் பரமம் புருஷம் திவ்யம் யாதி அப்படின்னு அன்பயமா இருக்கு. இங்க அபியாச யோகம்னா என்னது அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அதுக்கு பதில் பார்ப்போம். கிஞ்ச அபியாசேதி அபியாச யோக யுக்தேனா மயி சித்த சமர்ப்பண விஷய பூதே மயி, மனசுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான விஷயமாக நான் இருக்கேன். நீங்க எப்பொழுதும் என்னையே தியானம் பண்ணணும், என்னையே தியானம் பண்ணணும்னா உங்களுடைய தியானத்துக்கு விஷயமாக நான் இருக்கணும். உம இதயத்துல என்னை மட்டும் தியானம் பண்ணுங்க. சித்த சமர்ப்பண விஷய பூதேமயி ஏகஸ்மின்னு இதனிடத்துல துல்லிய பிரத்ய ஆவரத்தை லட்சணா, பிரத்யம்னா எண்ணம், அதே எண்ணமே வந்து கொண்டே இருக்கணும். வேற இன்னொன்னு நினைக்கப்படாது. பகவான் கொஞ்ச நேரம் பார்க்கறது, அதுக்கப்புறம் வேற ஏதோ லௌகிக விஷயத்தை பார்க்கறது பேசுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பார்க்கறது, மறுபடியும் சமையல் பண்றது, மறுபடியும் எங்கேயும் போறது, அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் என்னையே கண்டினியூஸா நினைச்சுட்டே இருக்கணும். அதான் அபியாச யோகம். துல்லிய பிரத்ய ஆவலத்தி லட்சணா, அதே எண்ணமானது மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கணும். விலட்சண பிரத்யாந்தரிதா, வேறொரு எண்ணம் நடுவுல குறுக்கிடப்படாது. இத நினைச்சிருக்கேன் நடுவுல வேற ஒரு எண்ணம் அது எதை நினைக்கலாமா, நினைக்கவேன் பகவான் நினைக்கலாம், பகவான் மட்டும் நினைச்சிட்டு இருக்கணும், நடுவுல இன்னொரு பதார்த்தத்தை சேர்க்கப்படாது அப்படி. அதான் விஜாதிய பிரத்ய அனந்தரித்த சஜாதிய பிரத்ய பிரவாகு சொல்லுவ. அது இங்க பாஷ்யத்துல சொல்லிருக்க. யோக தியானம்னா என்னது, துல்லிய பிரத்ய ஆவரத்திய லட்சணம், ஒரே எண்ணமானது வந்து கொண்டே இருக்கணும். விலட்சண பிரத்யாந்தரிதா, மற்றொரு எண்ணம் குறுக்கிடாமல் இருக்கணும். நீங்க பகவானை தியானம் பண்ண பகவானை மட்டும்தான் தியானம் பண்ணும். நடு நடுல வேற ஏதாவது தியானம் பண்றதோ, யாரோட பேசுறதோ, இல்ல வேற ஒரு பொருளை பார்க்கறதோ இவை வரப்படாது. அப்படி பிரத்ய ஆவருத்திய லட்சணா விலட்சண பிரத்யாந்தரிதா அபியாசா, இது அபியாசம். அபியாசம்னா என்ன, ஏதோ பயிற்சின்னு நினைக்கிறல, அது இல்ல. இங்க அபியாசம்னா இது சச்ச அபியாச யோக, இந்த அபியாசம் தான் யோகம், வேற யோகம் இல்லை. இந்த யோகம்ங்கிற பதமானது நம்ம நிறைய இடத்துல சேர்த்து வச்சுக்கிறோம். இதுல உயர்ந்ததான யோகங்கள் வரும் பொழுது தியானம் தான் யோகம் அல்லது ஞானம் யோகம். ஞானமானது யோகம்னா ஞானம் வந்தவரு தாங்கள் எதை பார்த்தாலும் அதைதான் உனக்கு ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம். அது ஆரம்பத்தில் கடைசியில் என்ன, சர்வ இதம் சர்வம் கல்விதம் பிரம்மா. முதல்ல பிரயத்தனத்தினால ஒவ்வொரு பொருளையும் ஈஸ்வரனாக நினைக்கிறோம். ஞானம் வந்த பிறகு எல்லா பொருளும் ஈஸ்வரனாகவே காணப்படுகிறது. எதை கண்டாலும் பகவானாகத்தான் இருக்கு. பிரகலாதனுக்கு வரலையா, சர்வத்திர பகவான் அஸ்தின்னு பார்த்து கொண்டிருக்காரு அல்லவா. அது உயர்ந்ததான நிலை, ஆரம்ப நிலை. நீங்களே முயற்சியினால ஒவ்வொன்றும் ஈஸ்வர பாவனையினால எல்லாவற்றையும் மறைக்கணும் முதல் நிலை. ஆனா கடைசியில சுவாபாவ சித்தமாக எதை பார்த்தாலும் பகவானாக அறியப்படும். இது ஒரு யோகம், ஞான யோகம். அது வருவதற்காக தியான யோகம். இது ஆறாம் அத்தியாயத்தில் விஸ்தாரமா பார்த்தோம். இந்த தியான யோகத்திலையும் இந்த சிரவணாதிகள்லாம் பண்ணின மனநம் பண்ணின பிறகு அதற்கு பிறகு கடைசியில தாரணா தியான சமாதி. தாரணை நாம் ஞாபகம் வச்சுன்றது எதை கேட்டோமோ அதை மனத்திலேயே தரித்து அதையே மனநம் பண்ணிட்டு இருந்தோமையானால் நம் அறியாமலேயே சமாதி ஏற்படும். இப்ப மூணாவது சமாதிங்கிற நிலை. இது தியான யோகம்னு ஆறாம் அத்தியாயத்துல பார்த்தோம். இந்த ரெண்டும் இல்லாம நாத யோகம்னு ஒண்ணு. அந்த நாத யோகத்துல நாத தனும் அனிஷம் சங்கரம், அவரே தான் பகவானே தான் நாதம். சப்தமானது ரெண்டு விதமா இருக்கு, ஒண்ணு நாதமாக இருக்கு, ஒண்ணு பாஷா ரூபமாக வர்ணாத்மகமான சப்தம். இந்த வர்ணாத்மக சப்தம் எழுதக்கூடியதான சப்தம். நீங்க சொன்னது அப்படியே எழுதுற எழுத்துகள்னால ரீப்ரொடியூஸ் பண்றேன். இப்ப காக்கா கத்துறது அதை எழுத முடியுமா? அல்லது ஒரு யானை கரைக்கிறது அதெல்லாம் எழுத முடியுமா? கொக்கரக்கோன்னு கோழி கத்துறதுன்னு சொல்றேன், அது அப்படியே கத்துறது கொக்கரக்கோ அப்படிங்கறதான, அதுக்கு தனி சத்தம், அது நீங்க எழுத முடியாது. அந்த சத்தமானது அது அதை சொல்லணும், டேப் ரெக்கார்டர்லாம் டேப் பண்ணி எடுத்து சொல்லலாமே தவிர அதை நீங்க எழுத்து வடிவத்தினால அது கொண்டு வந்துட முடியாது. ஸோ இதுக்கு நாதம்னு பேர். ஸோ நாதத்துக்கும் சப்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அக்ஷரமாக இருக்கக்கூடியதான சப்த ராசி ஒண்ணு, நாத ராசி ஒன்று. இந்த நாதமானது எப்படியாவது இருக்கலாம், அது பக்தியோட கலந்தால் பகவானுக்கு இஷ்டம். நாதம் எப்படி இருந்தாலும் பக்தியோட கலக்கணும். அதனால அந்த மனசுல இருக்கக்கூடியதான பக்தியோட நாதம் சேருமையானால் அந்த நாதமானது ஈஸ்வர வடிவமாகவே ஆறுது. சப்தஸ்வரூபமே பகவானுக்கு. மந்திரங்கள்லாம் சொல்றேன், மந்திரமே பகவான், மந்திரம் பகவானை காட்டுறதுன்னு ஒண்ணு, மந்திரமே பகவான். ஆகையால் அந்த மந்திரஸ்வரூபமாகவே பகவான் இருக்கார் என்பதற்காக தான் மீமாம்சக்காரெல்லாம் சப்தமயி தேவதா அப்படின்ட்டாவா. தனியாக உருவத்தோட ஒரு தெய்வத்தை ஒத்துக்கொள்ள வேண்டியதில்லை, சப்தமே தெய்வம் அப்படின்னு ஒரு பட்சம் ஒத்துட்டு இருக்க. ஆனா நவீன மீமாம்சக்கள் அப்படி இல்லை, வேதாந்திகள் மாதிரி ஒத்துக்கொள்ளலாம்னு தான் இருக்கட்டும். இப்படி இந்த நாதத்துக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா, வேற இன்னொரு இடத்துக்கு உங்க மனசு போகாதுங்க, போனா நீங்க பண்ணல. ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கேன்னா அந்த பாட்டு பாடும் பொழுது உங்க மனசு அந்த பாட்டு சப்தத்தில் இருக்கணும், பகவான் இடத்துல இருக்கா இல்லையா, அப்புறம் சப்தத்தில் இருக்கணும். சப்தம் இல்லாத போனால் அந்த சப்தத்தில் உங்க மனசு இல்லைன்னா ஸ்ருதி சரியா வராது, தாளம் சரியா வராது, ராகம் சரியா வராது. ஆகையால் இத்தனையும் இருக்கணும், ஆனா மனோபாவம் இல்லாம இருக்கணும். மனசுல கவலையே ஆனந்த பைரவியை பாடலாம். மனசுல கவலை இருக்கு, வீட்டு கவலை ஏதோ இருக்கு, பாடுதுன்னா ஆனந்த பைரவி பாடிட்டு இருக்க, ஆனா விவகாரம் அது அவ்வளவு இருக்காது. ஆனா ஜெனரலா ஒரு பாட்டு நாதயோகம்னு சொன்னா அந்த நாதயோகத்துக்குள்ள இத்தனையும் ஸ்ருதி தாளம் லயம் எல்லாம் ஒன்னா இருக்கணும். அதனால அதுக்கு என்ன, அது ஒரு யோகம். சேத்தசானன்ய காமினா, மனசு அதை தவிர இன்னொரு இடத்துக்கு போகாது, போனா பாட முடியாது, தப்ப போயிடும் விவகாரம் முழுக்க. அதனாலதான் தியான யோகம் நாத யோகம்னு சொன்னார். இந்த நாத யோகத்துல அந்த நாதமானது எங்கெங்க இருந்து வர்றதுன்னு அவளுக்கு தெரியணும். அவ வழக்கத்தினால ஏதோ சொல்லிட்டு இருக்காளே தவிர, நாதி ஹிருத் கண்ட ரசனா, நாதி நாபித்தரம் இதயம் கண்டம் கழுத்து ரசனா நாக்கு மூர்தா இப்படிப்பட்டதான இடங்கள்ல இருந்து அந்த சப்தமானது வெளியில வருது. இதான் பரா பசியந்தி மத்தியமா வைகரி எனக்கூடியதான நான்கு சப்த வடிவமாகவே இருக்கு அப்படின்னு நாத யோகத்தை விசேஷமாக சொல்லியிருக்க. இந்த நாத யோகமானது வாய்ப்பாட்டுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கெல்லாம் இது வேண்டுமா அப்படின்னு கேட்டேன்னா மற்றவர்களுக்கு இவ்வளவு வேண்டாம். வீணைக்கோ மிருதங்கத்துக்கோ இவைகளுக்கு அதை செட்டப் பண்ணி விட்டா மிருதங்கம் அது ஸ்ருதி மாறுமா என்ன, ஸ்ருதி மாறினா பார்த்துக்கலாம். ஆனா வாய்ப்பாட்டுல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடமை ஒரு இடம், வீணையை ஸ்ருதி மீட்டுனா கரெக்டா வழக்கத்தினால தானா போயிட்டே இருக்கும் கை. ஆனா அந்த காத்திர சங்கீதம்னு பாருங்க, அந்த காத்திர சங்கீதத்தை கரெக்டா எல்லாம் ஒவ்வொரு கடமும் ஏமாறப்படாது, கொஞ்சம் ஏமாந்தல்னா போயிடும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அத நாத யோகம்னு சொல்ற. இந்த நாத யோகமும் மந்திர யோகமும் ஒண்ணுதான். இந்த மந்திரமும் எப்படின்னா நீங்க ஜபிச்சுட்டே இருக்கிறதுல கரெக்டா அக்ஷரங்கள் இருக்கான்னு பாக்கணும். ராமநாமா ஜபிச்சுட்டே வேற ஏதோ பண்ணிட்டே இருந்தேன்னா போயிடும். ஸோ அந்த ஜபத்துல அந்த மந்திரம் கரெக்டா இருக்கா, மந்திரத்தை தெய்வமானது இதயத்துல இருக்கா அப்படி பார்த்துக்கொண்டே இருக்கணும். இதுதான் மந்திர யோகம்ங்கிறது நாத யோகத்தினுடைய ஒரு பாகம் தான். ஆனா முக்கியமாக இருக்கக்கூடியதான யோகங்கள் ஞான யோகம் ஒண்ணு, அதுக்கு அடுத்ததாக தியான யோகம், அந்த தியான யோகத்துக்கே நாத யோகம்னு சொல்லலாம் அப்படின்னு. நாத யோகமும் ரொம்ப விசேஷம்னு சொல்ற. அப்படிப்பட்டதான யோகம் அத்தியாச யோக தேன யுக்தம் தத்ரைவ வியாபிரதம், அங்கேயே செலுத்தப்பட்டதான, வேற எங்கேயும் 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 போகப்படாது. யோகினஹா சேதஹா, அந்த யோகினுடைய மனசானது தேன சேதச நான்ய காமினா, அதை தவிர இன்னொரு இடத்துக்கு செல்லாததான ஒரு ஸ்வரூபம். நான்யத்ர விஷயாந்தரே கந்தும் சீலமத்ய, வேறொரு விஷயத்துக்கு செல்லாததான அதனுடைய சுவாவமே என்ன, இங்கே தான் போகுமே தவிர இன்னொரு இடத்துக்கு போகாது, மனசு இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா இது போயிடுது அப்படி. இது நான்யகாமி, தேன நான்யகாமினா பரமம் நிரதிசயம் புருஷம், ஏற்றத்தாழ்வில்லாதான அந்த புருஷனை திவ்யம், திவி சூரிய மண்டலே பவம், சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை திவ்யம் யாதி கச்சதி, சூரியன் அடைகிறார்னா சூரியன் வழியாக பிரம்மலோகம் போறார்னு அர்த்தம். சூரியன் எடுத்துமே எங்கே நம்ம போறார், சூரியன் வழியாக உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகத்துக்கு போவார். கச்சதி யாதி ஹே பார்த்தா அனுசிந்தையன்னு சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனுத்தியாயன்னு, உங்க இஷ்டமா ஏதோ தியானம் பண்றது இல்லை, சாஸ்திரம் எப்படி சொல்றது, ஆச்சாரியன் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கார், எத தேவே பராபக்தி யசா தேவே ததா குரௌ, ஆச்சாரியனிடத்துல ஈஸ்வரன் போற ஒரு பாவம் இருந்து அப்படியே நம்ம அவர் சொன்னதை எடுத்துட்டு பண்ணிட்டோம் இருந்தால் நிச்சயமாக நிலைய அடைவள். அது சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனுத்தியாயன்னு இத்தே தது அப்படின்னு, அந்த எப்படி பகவானை கடைசியில பார்க்க முடியும், அபியாசம் பண்ணிட்டே இருக்கோ நிச்சயமா பார்ப்பேள் அப்படின்னு. அபியாச யோகயும் தேன சேததா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன்னு.